புனித லூக்காஸ் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 9. பன்னிருவர் அனுப்பப்படுதல். பன்னிருவரையும் அழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் நோய்களை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு அளித்தார். இறையரசி பற்றிய செய்தியை அறிவிக்கவும் நோயாளிகளை குணமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை பார்த்து, வழிப்பயணத்திற்கு கோலோ பையோ உணவோ பணமோ ஒன்றும் எடுத்துச் செல்லாதீர்கள். இரண்டு உள்ளாடைகளை யாரும் வைத்திருக்க வேண்டாம். எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாவிடின் அவர்களுடைய ஊருக்கு வெளியே போய் அவர்களுக்கு எதிர்சாட்சியாக உங்கள் கால்களில் இருக்கும் தூசியை தட்டி விடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை பரப்பி நோயாளிகளை குணமாக்கினர். ஏரோதும் இயேசுவும் நிகழ்ந்ததெல்லாம் கேள்வியுற்ற சிற்றரசன் ஏரோது மனம் கலங்கினான். ஏனெனில் சிலர் அருளப்பர் இறந்தோடமிருந்து உயிர்த்திருக்கிறார் என்றனர். வேறு சிலர் எலியாசு மறுபடியும் தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறை வாக்கினர்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றனர். ஏரோதோ, அருளப்பரா, அவர் தலையை நான் தான் வெட்டினேனே, அவர் யாரோ, இவரை பற்றி இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி அவரை காண வாய்ப்பு தேடினார். முதன்முறை அப்பங்கள் பழுகுதல். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்ததெல்லாம் அவருக்கு தெரிவித்தனர். அவர் அவர்கள் அழைத்துக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் ஊருக்கு சென்றார். அதை அறிந்த மக்கள் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர். அவர் அவர்களை வரவேற்று கடவுளின் அரசை பற்றி அவர்களுக்கு போதித்து குணமாக வேண்டியவர்களை குணமாக்கினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவர் அவரிடத்தில் வந்து, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் போய் விடுதியும் உணவும் பார்த்துக் கொள்ளும்படி மக்களை அனுப்பிவிடும், நாம் உள்ள இடமோ பால்வெளி என்றனர். அதற்கு அவர், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்களோ, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உண்டு. நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றனர். ஏனெனில் ஆண்களே ஏறக்குறைய 5000 பேர் இருந்தனர். அவர் சீடர்களை நோக்கி, இவர்களை 50-50 பேராக பந்தி அமரச் செய்யுங்கள் என்றார். அவர்கள் அவர் சொன்னபடியே அனைவரையும் பந்தி அமரச் செய்தார்கள். அதன்பின் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இறைப்புகள் கூறி பிட்டு சீடருக்கு அளித்து மக்கள் கூட்டத்திற்கு பரிமாறச் சொன்னார். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ராயப்பரின் விசுவாச அறிக்கை. ஒருநாள் இயேசு தனியே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீடரும் அவருடன் இருந்தனர். அவர் அவர்களை நோக்கி, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் சிலர் ஸ்நாபக அருளப்பர் என்றும், சிலர் எலியாஸ் என்றும், சிலர் முற்காலத்து இறை வாக்கினர்கள் ஒருவர் உயிர்த்தார் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். நீங்களோ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். ராயப்பர் மறுமொழியாக, நீ கடவுளின் மெசியா என்றார். இதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பான கட்டளையிட்டார். மேலும் மனுமகன் பாடுகள் பல படவும் மூப்பராலும் தலைமை குருக்களாலும் மறைநூல் அறிஞராலும் புறக்கணிக்கப்பட்டு கொலை உண்டு 3 நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை பின் செல்வது எப்படி? அவர்கள் எல்லாரையும் பார்த்து, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக் கொள்வான். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னையே பாழாக்கினால் பயன் என்ன? தனக்கே கேடு வருவித்தால் பயன் என்ன? என்னை பற்றியும் என் வார்த்தைகளை பற்றியும் வெட்கப்படுகிறவன் எவனோ அவனை பற்றி மனுமகன் தமக்கும் தந்தைக்கும் பரிசுத்த வானதூதருக்கும் உரிய மாட்சிமையில் வரும்பொழுது வெட்கப்படுவார். நான் உங்களுக்கு உண்மையாக சொல்லுவதாவது, கடவுளின் அரசை காணும் வரை இங்கிருப்பவர்கள் சிலர் சாவுக்கு உள்ளாக மாட்டார்கள் என்றார். இயேசு மறு உருப்பெறுதல். இதெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு காயப்பரையும் யாகப்பரையும் மருளப்பரையும் அழைத்துக் கொண்டு ஜபம் செய்ய மலை மீது ஏறினார். அவர் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவரது ஆடையும் வெண்மையாய் ஒளி வீசியது. இதோ அவருடன் இருவர் உரையாடிக் கொண்டிருந்தனர், அவர்கள் மோயிசனும் எலியாசும். அவர்கள் வெண்ணொளியினிடையே தோன்றி எருசலேமில் நிறைவேறப் போகின்ற அவருடைய இறுதி பயணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ராயப்பரும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க மயக்கமாய் இருந்தனர். விழித்தெழுந்து அவருடைய மாட்சிமையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டனர். அவ்விருவரும் அவரை விட்டு பிரியும் பொழுது ராயப்பர் இயேசுவிடம், குருவே, நாம் இங்கே இருப்பது எத்துணை நன்று. உமக்கொன்றும் மோய்சனுக்கொன்றும் எலியாசுக்கு ஒன்றுமாக கூடார 3 அமைப்போ என்று தாம் சொல்லுவது இன்னதென்று அறியாமல் கூறினார். அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மேகம் ஒன்று வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அம்மேகத்தினுள் நுழையும் போது சீடர்கள் அச்சம் கொண்டனர். அப்பொழுது, இவரே என் மகன், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்ற குரலொலி மேகத்திலிருந்து கேட்டது. அக்குரலொலி கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். அவர்களோ தாம் கண்டவற்றை அந்நாட்களில் ஒருவரிடம் சொல்லாமல் மௌனம் காத்தனர். பேய் பிடித்த பையன். மறுநாள் அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது பெரும் கூட்டம் ஒன்று அவர்களை எதிர்கொண்டது. கூட்டத்தில் இருந்த ஒருவன், போதகரே, என் மகனை கடைக்கண் நோக்குமாறு உம்மை மந்தாடுகிறேன். அவன் எனக்கு ஒரே மகன். இதோ ஆவி அவனை ஆட்கொள்கிறது, திடீரென்று கத்துகிறான், அவன் நுரைத்தழுகிறான், அவனை அழைக்கின்றது அவனை நொறுக்கிவிடுகிறது, எளிதில் அவனை விட்டு போவதில்லை. அதை ஓட்டும்படி உன் சீடரை மன்றாடினேன், அவர்களால் முடியவில்லை என்று கத்தினார். அதற்கு இயேசு, விசுவாசமில்லாத சீரிட்ட தலைமுறையே, எதுவரை உங்களுடன் இருந்து உங்களை பொறுத்துக் கொண்டிருப்பேன், உன் மகனை இங்கு கொண்டு வா என்றார். அச்சிறுவர் வந்து கொண்டிருக்கையிலேயே பேய் அவனை கீழே தள்ளி அலக்கழித்தது. இயேசு அசுத்த ஆவியை கடிந்து சிறுவனை குணமாக்கி அவனுடைய தந்தையிடம் ஒப்படைத்தார். அனைவரும் கடவுளின் மாண்பை கண்டு மலைத்து போயினர். பாடுகளின் 2 முன்னறிவிப்பு. அவர் செய்ததெல்லாம் பார்த்து எல்லாரும் வேந்து கொண்டிருக்க இயேசு சீடனிடம், நான் சொல்லுவதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மனுமகன் மனிதனிடம் கையளிக்கப்பட போகிறார் என்றார். அவர்களோ அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவாறு அது மறைபொருளாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னதை பற்றி அவரை கேட்க அஞ்சினர். எவன் பெரியவன், தங்களுள் பெரியவன் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்கள் உள்ள கருத்தை அறிந்து ஒரு குழந்தையின் கையை பிடித்து தம் அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, என் பெயரால் இக்குழந்தையை ஏற்றுக்கொள்பவன் எவனும் என்னையே ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்பவன் எவனும் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறான், உங்கள் அனைவருள் சிறியவன் எவனோ அவனே பெரியவன் என்றார். இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவன், குருவே, ஒருவன் உன் பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு அவனை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவன் நம்மை சாராதவன் என்று அருளப்பர் கூறினார். இயேசு அவரை நோக்கி, அவனை தடுக்காதீர்கள், ஏனெனில் உங்களுக்கு எதிராக இல்லாதவன் உங்கள் சார்பாக இருக்கிறான் என்றார். 4. எருசலேமுக்கு பயணமாதல். சமாரியாவில் இயேசு விண்ணேற்படையும் நாட்கள் நெருங்கி வரவே எருசலேமுக்கு செல்ல முனைந்து நின்றவராய் தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் சென்று முன்னேற்பாடுகளை செய்யும்படி சமாரியருடைய ஊர் ஒன்றுக்கு வந்தார்கள். அவர் எருசலேமுக்கு செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர் யாகப்பரும் மரணப்பரும் இதை கண்டு, ஆண்டவரே, இவரை அழிக்க வானத்திலிருந்து நெருப்பு விழும்படி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீரா என்றனர். அவர் அவர் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு வேறு ஊருக்கு சென்றார். சீடனாயிருப்பதற்கான தகுதி. அவர்கள் வழியே போகையில் ஒருவன் அவரிடம், நீர் எங்கு சென்றாலும் நானும் உம்மை பின் செல்வேன் என்றான். இயேசு அவரை நோக்கி, நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றார். அவர் வேறொருவனை நோக்கி, என்னை பின் செல் என அவன், ஆண்டவரே, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர விடைவிடும் என்றார். இயேசு அவனை பார்த்து, இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும், நீ போய் கடவுளுடைய அரசை அறிவி என்றார். இன்னொருவன், ஆண்டவரே, உம்மை பின் செல்வேன், ஆனால் முதலில் வீட்டில் சொல்லிவிட்டு வர விடைதாரும் என்றான். இயேசுவோ அவனை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் எவனும் கடவுளின் அரசிற்கு தகுதியற்றவன் என்றான்.